Radio, online and mobile. You're with SBS Radio.
வணக்கம் மேண்டி.
வணக்கம் ரேணுகா.
நமது கலையகத்தில் உங்களை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி. நமது நேயர்களுக்காக உங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை முதலில் எங்களுக்கு தர முடியுமா?
என்னை இங்கு அழைத்ததுக்கு முதல்ல நன்றி ரேணுகா. என் பெயர் மேண்டி. நான் 12 வருஷமா ஹெச்ஆரா இருக்கேன். இந்தியாவில் ஆரம்பிச்ச என்னுடைய வேலையை அதுக்கப்புறம் மெல்பர்ன் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இங்க ஹெச்ஆர்ல ஒரு பாகமான ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கேன். அதாவது ஆட்களை தேர்வு செய்யற வேலையில இருக்கிறேன். ரெக்ரூட்மெண்ட்ல பல விதமான சேலஞ்சஸ் எல்லாம் பாக்குறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன்.
சரி, நேர்முக தேர்வுகள் அல்லது நேர்முக பரீட்சைகளை எங்களது வாழ்க்கையில் பல தடவைகள் நாங்கள் சந்தித்திருப்போம், இனிமேலும் சந்திக்கவிருப்போம். அந்த வகையில் ஒரு நிறுவனத்திலிருந்து நேர்முக தேர்விற்கு வருமாறு எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்ற போது அதற்கு எப்படியெல்லாம் தயாராகலாம், என்னென்னவற்றை தவிர்க்க வேண்டும், என்னென்னவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம். முதலில் சொல்லுங்கள், நேர்முக தேர்வுக்கு செல்வதற்கு முதல் எப்படியெல்லாம் தயாராக வேண்டும்?
முக்கியமாக நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான வேலைக்கு நீங்கள் அப்ளை செஞ்சுருக்கீங்கன்னு. ஸோ அந்த வேலையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து அந்த நிறுவனத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி அது என்ன மாதிரி நிறுவனம், அங்கே என்ன மாதிரி வேலைகள் நடக்கும், நம்மளுடைய தகுதி வந்து அங்கே வந்து செட் ஆகுமா அப்படின்னு பார்த்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை ரெடி பண்ணிட்டு ப்ரிப்பேராக போகிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேங்க, நேர்முக தேர்விற்கு முதல்ல டயத்துக்கு போகிறது இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேர் வந்து ஒரு இன்டர்வியூ ஒரு 11 மணின்னு சொன்னாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10:50 அங்கே இருக்கா மாதிரி பார்க்கறது நல்லது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வந்துடுவாங்க, அதுவும் சரியில்லை. அப்புறம் கிட்ட வரும்போது வந்து ஃபோன் செஞ்சு நான் இந்த மாதிரி லேட் ஆகும்னு சொல்லுவாங்க, அதுவும் சரி கிடையாது. ஏன்னா முதல் தடவை ஒருத்தவங்களுக்கு நம்ம இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கணும். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நிமிஷம்ன்றது கரெக்டான டைம். அப்போதான் அங்கே போய் நம்ம வந்து அமர்ந்து கொஞ்சம் நம்மளே நம்ம வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு, ஏன்னா ஒரு இன்டர்வியூ போகும்போது ஒரு ஆரம்பத்தில் அந்த ஆங்ஸைட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க, கொஞ்சம் அந்த டென்ஷன் இருக்கும், அதை சாந்தம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் டயத்துக்கு போகிறது நல்லது. ஸோ அது ஃபஸ்ட்டு நான் எதிர்பார்ப்போம், அஸ் அ ரெக்ரூட்டர் நாங்கள் அதை எதிர்பார்ப்போம்.
நேர்முக தேர்வு ஒன்றில் எப்படியான கேள்விகளை கேட்பீர்கள் அல்லது பொதுவாக எப்படியான கேள்விகள் கேட்கப்படும்?
கேள்விகள் போது பல வகையான கேள்விகள் வரும் உங்களுக்கு. அதாவது சிலர் வந்து அடிப்படை தகுதிகளை பற்றி கேள்விகள் கேட்பாங்க, சிலர் வந்து செஞ்ச வேலையிலேருந்து நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரீங்கன்னு வச்சு அதை வச்சு கேள்வி கேட்பாங்க. ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும்போது உதாரணங்களோடு சொல்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லலாம், சிச்சுவேஷனல் பேஸ்ட் பிஹேவியல் பேஸ்டுன்னு எதிர்பார்ப்போம். அதாவது இப்போ வந்து ஒரு சீனியர் லெவலில் ஒருத்தர் விண்ணப்பிக்கிறார், வரும்போது இப்போ நாங்கள் கேட்குறோம் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒரு டெட்லைன் இருக்குது, கண்டிப்பாக ஒரு அந்த நாளில் நம்ம அதை வந்து சமர்ப்பிக்கணும் ஒரு கிளையண்ட்டுக்கு, அது தவறி போச்சு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் அதை எப்படி வந்து சமாளிச்சிங்க, எப்படி அதை வெற்றிகரமாக முடிச்சு கொண்டு வந்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய பழைய நிறுவனத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் நான் வேலை செய்யும் போது இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தது, இதை நான் இப்படி தனித்து நின்று சமாளித்து நான் ஜெயித்தேன் அப்படின்னு உதாரணமாக சொன்னீங்கன்னா தான் அப்போ தான் உங்களுடைய தனித்திறமை புரியும். நீங்கள் அதை மாதிரி சொல்லாமல் பொதுவாக எங்கள் டீமாக சேர்ந்து செஞ்சோன்னு சொல்லும்போது கிளையண்ட் வந்து அதை விரும்ப மாட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸை நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். ஒரு தடவை எனக்கு ஒரு கேண்டிடேட் வந்தாங்க. வந்தப்போ நான் கேட்ட ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, எதுக்காக நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்க, எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க இந்த வேலைக்கு நீங்கள் தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசவே இல்லை. நான் வெயிட் பண்ணேன் அவர் எதாவது சொல்லுவாருன்னு. அவர் எதுக்கு அப்ளை பண்ணாருன்னு அவருக்கு தெரியலை. அதனால் வந்து எனக்கு வந்து தோணித்து நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், தோணித்து பண்ணேன்னா எல்லாரும் எல்லா வேலையும் பிடிக்கும்னு நான் அப்ளை செய்வாங்க, பட் நீங்கள் ஏதாவது குறிக்கோளோட தான் இதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஸோ அதுக்கான காரணத்தை சொல்லுங்கன்னா சொல்ல வரல. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்களா வச்சுக்கோங்களேன், அந்த முதல் ஒரு இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க அது போயிடும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நான் இந்த வேலைக்கு எனக்கு தகுதின்னு நினச்சி தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, பண்ணும்போது வந்தப்போ அந்த ஒரு அசாதாரணமாக இருக்கிறது நல்லதில்லை.
நேர்முக தேர்வுகளுக்கு செல்கின்ற போது பெரும்பாலும் எப்படியான தவறுகளை பலர் விடுவார்கள்?
நேர்முக தேர்வில் வரும்பொழுது நிறைய பேர் நம்மளுக்கு கேட்குற கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி வருவாங்க. அது மட்டும் முக்கியம் இல்லை. ஒரு மனிதன் வரும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, அவர் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி உடை அணிஞ்சு வராரு, டயத்துக்கு வராரா, நேர்பார்வை பார்த்து கண்ணால பார்த்து பேசுறாரா, பயம் இருக்கா, இல்ல கைகளை கட்டின்னு எப்படி உக்காடுறாரு, அவர் எந்த மாதிரி கை குலுக்குறாரு, அது மாதிரி பேசும்போது வந்து கேட்ட கேள்வி பதில் சொல்றாரா, இல்ல எல்லாம் தேவையில்லாத விஷயங்களை ரொம்ப பேசுறாரா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப கவனிப்பாங்க. ஏன்னா நாளைக்கு இவரை வந்து நம்ம நிறுவனத்துல நம்ம எடுக்கிறோம்னா இவர் நம்ம நிறுவனத்துக்கு செட் ஆவாரன்றதும் அதுல ஐக்கியமாயிடும். சோ ஒருத்தவங்க வந்து பதில் சொல்லும் போது, இப்போ எனக்கு ஒரு கேண்டிடேட் வந்தாங்க, அவர் வந்து உக்காந்த ஒரு 5 நிமிஷத்துல வந்து பயங்கரமா வேர்வை வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எப்பவுமே வந்து நாங்க வந்து ஒருத்தவங்க பதில் சொல்லும் போது ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது நார்மலாகவே வந்து ஒரு 10% வந்து டென்ஷன் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ நாங்க அவங்க சொல்ற பதில வந்து அந்த 10% டென்ஷனை நாங்க அடக்கி வச்சுதான் நாங்க யோசிப்போம், சரி இவர் வந்து கொஞ்சம் டென்ஷன்ல இப்படி பேசுறாருன்னு. ஆனா வேர்வை வந்து ரொம்ப பதட்டம் ஆகுதுன்னா நாங்க நிதானமா இருக்க சொல்லி தண்ணி எல்லாம் கொடுத்து வெயிட் பண்ணுவோம். அவருக்கு குறையவே இல்லை. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா கர்ச்சீஃப் கொண்டு வரல, ரொம்ப தலையிலேருந்து அந்த நெத்திலேருந்து அவ்வளோ வேர்வை, உடம்பு சட்டையெல்லாம் நனைஞ்சு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிட்டாங்க. அப்போது நாங்கள் சொன்னோம், என்ன நீங்கள் ஒரு நார்மல் இன்டர்வியூக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு இது வந்து 10 வருஷம் கழித்து நான் இன்டர்வியூ வரேன், நான் ஒரே கம்பெனியில் 10 வருஷம் இருந்துட்டேன், அதனால எனக்கு அந்த பயமாயிடுச்சு. இது வந்து பதில் வந்து ஒரு மனுஷனுடைய பேசிக் டென்ஷன் நம்ம எடுத்துக்கலாம், பட் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தர் வந்து அதை சொன்னால் ஒத்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி என்ன இன்னொன்று செய்வாங்க, கை கொடுக்கும்போது ஒரு கையை அழுத்தி கை கொடுக்க மாட்டாங்க, அது ரொம்ப பெரிய தப்பு. நார்மலாக கையை கொடுக்கும்போது இன்டர்வியூவர்கிட்ட நல்லபடியாக அழுத்தி கை கொடுத்தாதான் அந்த கான்ஃபிடென்ஸ் ஒரு தன்னம்பிக்கைன்னு நம்ம காட்ட முடியும். அதில் நிறைய பேர் பிழை பண்ணுவாங்க. கண்ணுக்கு கண்ணு பார்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு கேள்வி கேட்கும் போது பதில் சொல்கிறவங்க கண்ணுக்கு நேராக பார்த்து பதில் சொல்லணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நம்பிக்கையை வந்து கேட்குறவங்ககிட்ட கொடுக்குறீங்க, நான் வந்தால் என்னால் இவ்வளோ திறம்பட இந்த வேலை செய்ய முடியும், நான் இதுக்கும் பெட்டராக நான் சர்வ் பண்ண முடியுன்றது நம்பிக்கை நீ கண்ணால் தான் காட்டணும். கண் பார்த்து பேசலைனா அதுவும் அங்கே செல்லாது. அதே மாதிரி கையை கட்டிண்டு குறுக்கில் உட்காரக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப உதாசீனமாகவும் நாற்காலியில் அமரக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிழைகள் நிறைய பண்ணுவாங்க. இந்த வேலை கிடைச்சா பரவாயில்ல, இல்லைனா என்ன, அப்படி அந்த மாதிரி ஒரு மனோபாவத்தோடையும் வரக்கூடாது. ஏன்னா இந்த வேலை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், நாளைக்கு சிச்சுவேஷன் ஒன்று மாறும்போது, சந்தர்ப்பங்கள் மாறும்போது, நீங்கள் அதே ரெக்ரூட்டர்கிட்டயோ அதே கிளைண்ட்டுக்கோ திரும்பி அப்ளை செய்யும்போது அது உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கும். ஸோ எதுவும் ஒரு தடவை போகும்போதும் இதுதான் என்னோட முதலும் கடைசியும் நினச்சி அந்த உள் மனசோட முழு வேகத்தோடு போய் பண்ணாதான் நல்லது.
உடை பற்றியே குறிப்பிட்டீர்கள் மண்டி. நேர்முக தேர்வுக்கு வருகின்ற போது எப்படியான உடை அணிந்து வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள்?
பொதுவாகவே ஒரு நேர்முக தேர்விற்கு போகும்போது ஃபார்மலாக போகிறது நல்லது. அது ஒரு ட்ரேடியான ஜாபாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய உயர்தர ஹை ப்ரொஃபஷனல் ஜாபாக இருந்தாலும் சரி, எந்த விதமான வேலைக்கு நீங்கள் விண்ணப்பித்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நீங்கள் நல்லா ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஆண்கள்லாம் முழுக்கை சட்டை, நல்லா ஒரு நல்ல அயன் செஞ்ச பேண்ட்டு, முடிஞ்சா பிளேசர், இதெல்லாம் போட்டு டையெல்லாம் போட்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி லேடிஸும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீட்டாக போகிறது நல்லது.
இறுதியாக ஒரு கேள்வி, சம்பளம் பற்றி நேர்முக தேர்வில் பேசப்படுகின்ற போது அதற்கு எப்படி பதிலளிக்க வேண்டும், அல்லது சம்பளம் பற்றி எப்போது பேச வேண்டும் என்று சொல்லுங்கள்?
நார்மலா நேர்முக தேர்வில் வந்து முதல் லெவல் ஷார்ட்லிஸ்ட் பண்ணும்போது அந்த கேள்வியை நார்மலாக கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு 10 பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா அதில் 5 பேராக ஃபைனலிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபைனல் ஷார்ட்லிஸ்ட்டில் இருக்கவங்க கிட்ட தான் அந்த கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்கள் முதல் இன்டர்வியூலேயே முதல்ல அந்த சம்பளத்தை பற்றி பேசுறது அது செய்யாதீங்க. அது எப்பவுமே என்னென்னா வந்த உடனே சம்பளத்தை பற்றி பேசுகிறாங்க. சம்பளம் மிக முக்கியம், எல்லாரும் அதுக்காக தான் வேலை செய்கிறோம், அடுத்த லெவல் போகணும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம், தப்பு இல்லை, பட் ஃபஸ்ட்டு லெவலில் செய்ய வேண்டாம். ஆனால் ஃபஸ்ட் லெவலில் இதே கிளையண்ட்டோ இல்லை வந்து உங்களை கேள்வி கேட்குற அந்த நிறுவனத்துலேருந்தோ கேள்வி கேட்டால் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். உள்ளதை வெளிப்படையாக பேசுறது நல்லது. இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு கேண்டிடேட் வந்தப்போ நான் ஒரு தொகையை பேசி வச்சுருந்தேன். அவரும் எனக்கு இந்த தொகை தான் வேணும்னு சொல்லி கேட்டார். எல்லாம் சமாதானமாகி பேசி நான் ஆஃபர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார்னா, அதை கொண்டு போய் அவருடைய கம்பெனியில் காட்டி எனக்கு இப்படி ஒரு ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவுண்டர் ஆஃபர் எடுத்துட்டாரு. இப்போ வந்து கவுண்டர் ஆஃபர் எடுக்கிறதுக்காக வந்து ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணி நீங்கள் ஜாப் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, நீங்கள் உங்களுக்கு பெட்டர் ஆஃபர் கொடுத்தாங்க கம்பெனியில் சொல்லி எடுத்தீங்க, நல்ல விஷயம்தான், ஆனால் அதனால நீங்கள் பலருடைய தொடர்பை வந்து துண்டிச்சுக்குவீங்க. நாளைக்கு வந்து இதே ரெக்ரூட்டர் வந்து யோசிப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த செய்யாதீங்க. ரெண்டாவது, கவுண்டர் ஆஃபர் ஒரு கம்பெனி எடுத்தாங்கன்னா அந்த கம்பெனியில் திருப்பி கண்டினியூஸாக வேலை பண்ணுவாங்கன்றது டவுட்டு. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சுட்டு ஆஃபர் எடுக்கிறது நல்லது. ஸோ ஒன்ஸ் வெளியே போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான என்ன நடக்கும் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஆஃபர் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த கம்பெனியில போனதுக்கு அப்புறமா நான் கேட்ட தொகையை தரலன்ற மன உளைச்சலோடு இருக்கும்போது உடனே வேலை தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு 3 மாசத்துல நீங்க வேலை தேடும்போது நீங்க அப்பப்போ ஜாப் மாத்துறீங்கன்னும் போது அதுவும் உங்களுடைய ரெசியூமேல வந்து பிரதிபலிக்கும் போது நல்ல விதமா பிரதிபலிக்காது. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தொகையை ஒழுங்கா பேசுறது நல்லது.
மிக்க நன்றி மேண்டி. நேர்முக தேர்வுகளுக்கு செல்கின்ற போது எப்படி செல்ல வேண்டும், என்னென்ன விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று தெளிவான விளக்கத்தை வழங்கியிருந்தீர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த விடயம் பற்றி பேசுவதற்கு இன்னும் நிறைய இருக்கின்றன. மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
கண்டிப்பாக நன்றி ரேணுகா, நன்றி.
You're listening to SBS Radio. 40 years and counting.